ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போதம், நேர்முக பயிற்சி, நான்காம் சூத்திரம். வழங்குபவர் சிவ சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
கோவிலில் கட்டளை தம்புதானாக இருக்கும் திருச்சிற்றம்பல தம்புதான் சுவாமிகளின் திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்து மையன்பர்களே, இந்த புண்ணிய பூமியில், இந்த மெய்ஞான பூமியில் சைவ ஆகமங்களின் பொருளுற்றுமையை எடுத்துக்காட்ட வந்த சிவஞான போதத்தில் நான்காம் சூத்திரத்தை உங்களுடன் இணைந்து சிந்திப்பதற்கு திருவோவில் கூட்டி வைத்த இந்த வாய்ப்புக்கு பெரும் நன்றி தெரிவித்து, இந்த சிவஞான போதம் பயிற்சி வகுப்பு திருவண்ணையினர்கள் நடப்பது வந்து மிகப்பெரிய ஒரு திருவோதனை கூட்டு. பூலோகத்துக்கும் கைலாயத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னா அது இந்த இடம்தான். பூலோகத்துக்கும் கைலாயத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த இடம்தான். வேற எந்த ஒரு இடத்துக்கும் இல்லாத பெருமை, சிறப்பு, தகைமை இந்த இடத்துக்கு உண்டு. மெய்கண்டார் அவதரித்தது, மெய்கண்டார் அவதரித்தது பின்னாட, மெய்கண்டார் உபதேசம் பெற்றது, மெய்கண்டா உபதேசம் பெற்ற இடம், மெய்கண்டா சிவஞான போதம் அருளிய இடம், மெய்கண்டா முதல் அருணந்தி சிவாச்சாரியர் மாணாக்களாக ஆட்கொண்ட இடம், மெய்கண்டா முக்தி அடைந்த தலம். இவ்வளவு இங்குதான இந்த முக்தி தலத்தில் வந்து சிவஞான போதத்தை சிந்திப்பது வந்து நம்மளா ரொம்ப சிவ புண்ணியங்கள் பண்ணிதான் அப்படின்னா அது நடக்கும். இந்த பதிர்ச்சி வகுப்புக்கு ஒரு கல்வியாக இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் அனைவரது திருவடிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி உணர்வுடன் யோசிப்பதுதான், சிந்திப்பதுதான் வாழ்க்கையின் இறைவனை நோக்கி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த நன்றி உணர்வுடன் ஏதோ ஒரு காரணத்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. சிவஞான போதம் வந்து 12 சூத்திரங்கள் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், 2 அதிகாரங்கள், 4 இயல்கள், 12 சூத்திரங்கள், 40 வழிகள் பார்த்துருக்கோம். முதல் சூத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மகள வாழ்த்து தொடங்கி கல்லால் நிலமலை உள்ளார் வெளியே உள்ளார் இணையமலை நல்லா தொடங்கி அவை அடக்கம் முடித்து, முதல் சூத்திரம் முடித்து, 2வது சூத்திரம் முடித்து, 3வது சூத்திரம் முடித்து, 14வது சூத்திரம் நூற்பா செல்லிப்பதற்குரியதாக இருக்கின்றது. பிரமாண இயலில் உள்ள 3 சூத்திரங்களில் முதல் சூத்திரம் கடவுள் உண்டு, 2வது சூத்திரம் பாசம் உண்டு, 3வது சூத்திரத்தில் உயிர் உண்டு என்று சிந்தித்து விட்டோம். எந்த ஒரு பொருளுக்கும் பிரமாணம் சொல்லிய பிறகு இலக்கணம் சொல்ல வேண்டியது கடமை. இலக்கண இயல் முதல் சூத்திரமாக இருந்த 4வது சூத்திரத்துல உயிரின் இலக்கணம் சொல்லப்படுகிறது, உயிரின் இலக்கணம் சொல்லப்படுகிறது. சூத்திரம் என்ன சொல்லும் அப்படின்னா, 3வது சூத்திரத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தது, நீங்க காலையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இலது என்றதின் உயிர் உள்ளது, எனது உடல் என்றதின் உயிர் உள்ளது. ஐம்புலன் அறிதலின் உடல் உயிர் உள்ளது, ஐம்புலன் ஒழுக்கம் அறிதலின் உயிர் உள்ளது, உண்டி வினையின்மை உயிர் உள்ளது, உணர்த்த உணர்தலின் உயிர் உள்ளது. உயிர் உண்டுங்கிறத பார்க்கிறோம், அதுக்குள்ளேயே உயிர் ஐந்தவத்தை படுகிறது. பொது வகையா சொல்லிட்டாங்க, உயிர் ஐந்தவத்தை படுகிறது. ஐம்புடன் அறிகிறது, ஐம்புடன் ஒடுக்கம் அறிகிறது, செயலும் நிகழ்வும் இல்லாமல் இருக்கிறது, உண்டி வினை இன்மையில் உணர்த்த உணர்கிறது. ஐந்தவத்தைகளை பொதுப்படையாக சொல்லியிருந்தார் சுவாமி மூணாம் சூத்திரத்துல. நாலாம் சூத்திரத்துல ஒரு கேள்வி இருக்கும். மூணாம் சூத்திரம் பார்த்தோன்னே உயிர் உண்டுன்னு சொன்னதுக்கப்புறமே உயிர் ஐந்தவத்தை படுகிறது. ஐந்து அவத்தைனா நிலை வேறுபாடுகளுக்கு உட்படுகிறது உயிர். ஏன் இந்த நிலை வேறுபாடுகள் உயிருக்கு ஏற்பட்டது கேள்வி வந்துடும். யாரால் ஏற்பட்டது, என்ன காரணத்தினால் ஏற்பட்டது? அதுக்கு விடை சொல்லும் முகமாக உயிரின் இயல்பை சொல்வதற்காக, இலக்கணத்தை சொல்வதற்காக நான்காம் சூத்திரம் அமைகிறது. நான்காம் சூத்திரத்துல சூத்திரம் என் நூற்பால் என்ன அப்படின்னா, அந்த காலம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா தகுந்த வளர்ந்து உணராது அமர்ச்சி அகசு ஏய்த நின்று அரிச்சி அவற்றை தேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகந்தாரம், அந்த கருணம் அவற்றின் ஒன்றென்று. அந்த கருணம் உயிர் அல்ல, சகஜ வளர்ந்து உணராது ஆன்மா சந்தித்தது அவற்றை அப்படின்னு. அந்த கருணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகந்தாரம் ஆகியவை உயிர் அல்ல, அது உயிர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கருணங்கள் உயிர் அல்ல, ஆன்மா அல்ல. ஆன்மா சகஜ பலத்தோடு ஆன்ம பலத்தோடு இருப்பதனால், தன் அறிவு விளங்காமல் இருப்பதனால், இந்த அந்த கருணங்களுடன் கூடி ஐந்து நிலை வேறுபாடுகளுக்கு உட்படுகிறது அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இந்த சூத்திரத்தை வந்து மூன்று அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, மூன்று அதிகரணங்களாக. முதல் அதிகரணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அது முதல் அதிகரணம். அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. இரண்டாவது அதிகரணம் சகஜம் வளர்த்து உணராது அமைச்சு அரசு ஏற்ப. இரண்டாவது மூணாவது அதிகாரம் என்ன அப்படின்னா, அமைச்சு அரசு ஏற்ப நின்று அஞ்சு அவற்றை தேர். மூன்று அதிகாரமா பிடிச்சிருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எடுத்துக்காட்டு ஏது கொடுத்துருக்காங்க. ஏதும் மேற்கோள் சொல்லி மேற்கோளுக்கு ஏது சொல்லி ஏதுக்கு எடுத்துக்காட்டு என்பா கொடுத்துருக்காங்க சுவாமிகள். உயிர் ஏன் ஐந்தவத்தை படுகிறது, அந்த காரணம்னா என்ன நமக்கு தெரியும். அந்த காரணம் என்ன, முதல்ல பாடம் நடத்துற மாதிரி எந்தெந்த மேற்கோள்னு முதல்ல பார்த்துடலாமா? புத்தகம் இருக்கா அவங்க கிட்ட, எல்லாருக்கிட்டையும் புத்தகம் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் முதல் மேற்கோள் என்ன போட்டிருக்காங்க, இந்த சூத்திரம் அந்த காரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகஜம் அளத்து உணராது அமைச்சு அளந்து ஏற்ப நின்று அஞ்சு அமர்த்தே. இதோட கருத்து என்ன, எது முதலிட்டோ என்றும் இதுவும் அது ஆன்ம பிரதாபம் முதலிட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் புத்தகத்துல நூல்ல. இதுவும் அது அப்படிங்கிறது சென்ற சூத்திரத்தில் உயிர் ஆன்ம பிரகாசம் சொல்றோம்ல, உயிர் மூன்றாம் சூத்திரத்தில் உண்டு என்று சொல்லப்பட்ட உயிரும், அந்த உயிர் ஐந்தவத்தை படுகிறது என்று பொது உரையால் சொல்லப்பட்டவையும் இந்த சூத்திரத்தில் சிறப்பு உரையால் விளக்கப்படுகிறது புரிஞ்சுக்கிறோம். இதுவும் அது அப்படின்னா அதுதான். ஏற்கனவே ஐந்தவத்தை படுங்கிறத மூன்றாம் சூத்திரத்திலே சொல்லியாரு பொது வகையில், சிறப்பு வகையில் இங்கு விளக்கப்படாது நமக்கு. அதனால கருத்து என்னன்னா, இதுவும் அது ஆத்ம பிரகாசம் உணர்ச்சி முதலீட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிரகாசம்னா அறிவுன்னு அர்த்தம். முதல் சூத்திரம், முதல் சூத்திரத்துல நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் உங்களுக்கு, கடவுள் இறைவன் உண்டு. இரண்டாவது சூத்திரத்துல வினை உண்டு. மூணாம் சூத்திரத்துல உயிர் உண்டு. இதுல வந்து நான்காம் சூத்திரத்துல உயிரின் இலக்கணம், ஐந்தாம் சூத்திரத்துல ஆசத்தின் இலக்கணம், நிறையாக சொல்லப்படும். அதுல இப்ப இந்த நான்காம் சூத்திரத்தோட முதல் அதிகாரத்துல மேற்கோள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கணங்களால் உள்ள மனோ புத்தி அகங்காத சித்தங்களில் ஒன்று அன்று என்றது. மேற்கோள் அது ஏது? அவைதான் பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலின். ஈண்டு இவ்வான்மா ஆவது அந்த கணங்களால் உள்ள மனோ புத்தி அகங்காத சித்தங்களில் ஒன்று அன்று என்றது. அந்த கணங்கள்ல ஒன்றாக இந்த ஆன்மா கிடையாது. அந்த கணங்கள் வேறு, ஆன்மா வேறு. நம்மளுக்கு அந்த கணங்கள்னா எத்தனை உண்டு? நாலு. எதெல்லாம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது புற அந்த கணங்கள், உள் அந்த கணங்கள் இதுக்கு சொல்லுவாங்க. முப்பத்தியாறு தத்துவம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல? தத்துவங்கள் தெரியும். ஆன்ம தத்துவங்கள் கீழந்து வரும். 24 ஆன்ம தத்துவங்கள், 24 ஆன்ம தத்துவங்கள் கீழந்து வரும். பஞ்சபூதங்கள் அஞ்சு, தன்மாத்திரைகள் அஞ்சு, கண்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயிலிருந்து வந்தவை. அதுக்கு மேல வந்து 7 வித்யா தத்துவங்கள், காலம், வேதி, கலை, வித்தை, அழகம், புருடன், மாயின் வந்தோம். அதுக்கு மேல சிவதத்துவங்கள் இருக்கும். சிவம், சக்தி, சதாசிவம், சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இதுல இந்த வித்யா தத்துவங்கள் இருக்கு இல்ல, இந்த வித்யா தத்துவங்கள் உள் அந்த கரணங்கள்னு பெயர் பெறும். வித்யா தத்துவங்கள் உள் அந்த கரணங்கள்னு பெயர் பெறும். இந்த அந்த கரணங்கள் நாம் இருக்குது இல்ல, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது வந்து புற அந்த கரணங்கள்னு சொல்லப்படும். இந்த புற அந்த கரணங்கள் வித்யா தத்துவங்கள் மூலமாக புது வகையில் விளங்குகின்ற ஐந்தவத்தை என்பது அவசியப்படுகிறது என்பது இந்த அந்த கதனங்கள். புது அந்த கதனங்கள் வந்தவுடனே அது சிறப்பு வகையில் செயல்பட தொடங்கும். வித்யா தத்துவங்கள் வந்ததுக்கு அப்புறம், வித்யா தத்துவங்கள் 7 இருக்குல்ல, காலம், நியதி, கலை, வித்தை, அலாகம், அஞ்சாச்சு, புருடன், மாயை, இந்த அஞ்சு சேர்ந்த உடனே, வித்யா தத்துவங்கள் அஞ்சு வந்து சேர்ந்த உடனே உயிருக்கு அப்பந்தான் உயிர் உண்டு ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம ஒரு உயிர் அப்படிங்கிற உணர்வு எப்பந்தான் ஏற்படும்? இந்த அஞ்சு வித்யா தத்துவங்கள் வந்து கூடிய பிறகுதான். அதுக்காக பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கஞ்சுக உடல்னு சொல்றது. இந்த அஞ்சும் வந்து சேர்ந்ததுக்கு அப்பந்தான் உயிர் உண்டு ஒரு உணர்வு, உயிருக்கு நான் ஒரு உயிர்னு ஒரு உணர்வு வருகின்றது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் ஐந்தவத்தை படுவதற்கு ஏதுவாகின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்ற மனம், புத்தி, அகங்காரத்தால் அகங்கார சித்தங்களில் ஒன்று அன்று. இவை வந்து புற அந்த கரணங்கள் என்பது தம்மை விட கீழே உள்ள கல்விகளை நோக்கும் போது, அதாவது கீழே அந்த கரணங்களுக்கு கீழே ஞானேந்திரங்கள், கண்மேந்திரங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள்லாம் இருக்குல்ல, ஞானேந்திரங்கள், கண்மேந்திரங்களை விட நோக்கும் போது இந்த அந்த கரணங்கள் சித்து பொருளாக தோன்றும். உபச்சாரமாக கீழே உள்ள பொருள்களை கல்விகளை நோக்கும் போது, உள்ள இருக்கிற வித்யா தத்துவங்களை நோக்கும் போதோ அவை என்னாகும்? அசத்து பொருளாக தோன்றும். அவை அது இல்லாத ஜட பொருளாக தோன்றும். அதனால் அவை உயிர் ஆகாது சொல்ற. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மேற்கொள்ள அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்கலாம். பிரகாசமாயினா சித்து பொருளாக, அப்பிரகாசமாயினா அசத்து பொருளாக. தனக்கு கீழே உள்ள கல்விகளை நோக்கும் போது அவை அறிவுடைய பொருளாக இருந்தாலும் கூட, மேலே உள்ள வித்யாதத்துவங்களை நோக்கும் போது அவை அறிவற்ற ஜடப்பொருளாக இருக்கின்றன. இதுக்கு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா சொல்ற. எடுத்துக்காட்டு வெண்பா முதல் அதிகாரத்துக்கு 4 வெண்பா போட்டிருக்காரா? முதல் வெண்பா பார்க்கமா? என்ன வெண்பா போட்டிருக்காரு? புத்தகாரங்க அவங்க கிட்ட வனம் மாதி ஆதியால் உணர்தல், மண்ணும் புலன்கள், மனம் ஆதி மண் புலனில் அல்லன், மனம் போல் மனம் மேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல் அதனை உதிக்கும் கடல் திரையை ஒத்து. கீழ்பட்ட தத்துவங்களை நோக்கும் போது அந்த கிரணங்கள் சித்தாக இருந்தாலும் கூட தம்மை நோக்கி அறிய இயலாதனவாக இருக்கின்றன. அந்த கிரணங்கள் தாயாதன் அந்த கிரணத்துக்கு தெரியாது. கீழே உள்ள கல்விகளை பயன்படுத்தி அவர்கள் அறிந்து கொள்கின்றன என்றாலும் கூட, விடயங்களை, செய்திகளை அறிந்து கொள்கின்றன என்றாலும் கூட, தான் யார் தன்னை பற்றி தம்மை நோக்கி அறிந்து கொள்ளாததற்கு அந்த கரணத்துக்கு இயலாது. ஆனால் ஆன்மா எவ்விடத்தும் அறிவு போகலே, ஆன்மா எல்லா இடத்துலையும் அறிவு போகலாகத்தான் இருக்கும். அதை சொல்றதுக்காக இந்த எடுத்துக்காட்டு வேண்டா சொல்றாரு. நம்ம எப்படி அறிந்து கொள்கிறதோ முதல்ல சின்னதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி செய்திகள் நம்மளுக்கு எப்படி வந்து சேருது, நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து கேட்டுட்டு உங்க காதல விழுது நீங்க உணர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா அது எப்படி நடக்குது இந்த இந்த செயல் புதிர்கள் மூலமாக செய்திகளை எது எடுத்து உணர்ந்து கொள்கிறது? ஆன்மாவா? மனம் உணர்ந்து கொள்கிறது. முதல் அடிப்படை அதுதான். புதிர்கள் மூலமாக செய்திகளை விஷயங்களை மனம் உணர்ந்து கொள்கிறது. மனம் முதலியவற்றில் மேல் நிற்பதாகிய அந்த கரணங்கள்ல மனம் புத்தி சித்தமாக இருந்தார்கள். மனம் முதலியவற்றில் மேல் நிற்பதாகிய புத்தியின் வழியாக உயிர் செய்திகளை உணர்ந்து கொள்கிறது. இது அந்த பாட்டோட செய்தி, இந்த எடுத்துக்காட்டு என்பதோட செய்தி. எப்படி இந்த ஆன்மா அறிந்து கொள்கிறது? ஆன்மா அறிந்து கொள்கிறது. அந்த கரணம் தானாக தம்மை நோக்கி அறிந்து கொள்ள முடியாதுன்னா முதல் அதிகரணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அப்படின்னு சொல்லியாச்சு. ஆன்மா அல்ல. ஏன்னா அந்த கரணம் தனக்கு கீழே உள்ள கதிர்களை நோக்கும் போது செத்து போகலாக இருந்தாலும் கூட தனக்கு மேலுள்ள கதிர்களை நோக்கும் போதும் தம்மை நோக்கி அறிந்து கொள்ள இயலாத ஒரு தன்மையோடு இருப்பதனாலும் அது அசத்து போகலே, நிலை இல்லாத ஜட போகலே. ஆனா ஆன்மா அப்படி அல்ல. ஆன்மா எல்லா விடத்திலும் செத்து போகலே. இப்போ இதை எப்படி படிக்கணும்னா மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள் உதித்த ஒன்றை கடல் திரையை ஒத்து ஒதிக்கும் மனம் மாதி மண் புலனில் அல்லன் எடுத்துக்கொண்டோம். என்ன செய்தி இதுல அப்படின்னா ஆன்மா புத்தியில் தோன்றிய ஒன்று. ஸ்டேட்மெண்ட் பாய் அப்படி வாசித்தல, ஆன்மா புத்தியில் தோன்றிய ஒன்றையே அறிந்து கொள்ளும், புத்தியில் தோன்றாத ஒன்றை அறிந்து கொள்ளாது. அந்த கரணங்கள் யாவும் ஜடப்போகலே, அந்த கரணங்கள் யாவும் ஜடப்போகலே. ஆன்மா அந்த கரணங்களில் இருந்து வேறான ஒரு பொருள். ஆன்மா அந்த கரணங்கள்ல இருந்து வேறான ஒரு பொருள். அந்த கரணமும் ஆன்மாவும் ஒன்று
ஒன்று கிடையாது.
ஆன்மா கலை முதலிய தத்துவங்களை நோக்கும் போதும் தன்னை நோக்கும் போதும் அது செத்து போகலே. அந்த கரணங்களுக்கு கீழே உள்ள போது கதவுகளை நோக்கும் போது செத்து போதுலா தோணுது உபச்சாரத்துக்கு, மேல உள்ளதை நோக்கும் போது அசத்துன்னு ஆயிடுது. அந்த கரணங்களுக்கு தம்மை நோக்கி அறிய இயலாது. ஆனா ஆன்மா அப்படி கிடையாது. மற்ற கதவுகளை நோக்கும் போதும் அவை செத்து போகுதுதான், தம்மை நோக்கும் போதும் அவை செத்து போகுதுதான். ஆனா ஆன்மா என்பது ஒரு செத்து பொருள், அந்த கரணம் ஆன்மா ஆகாது சொல்றாரு. மனம் புவிப்புலன்கள் மூலமாக விஷயங்களை உணர்ந்து கொண்டும் மனம் முதலியவற்றின் மேலான நிற்கிற புத்தியின் மூலமாக உயிர் செய்திகளை உணரும். இது இந்த எடுத்துக்காட்டு என்பால சொல்றாரு. நமக்கு மனம் புத்தி சித்த அகங்காரம் என்ன வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? என்ன வேலை செய்யும்? மனம் பற்றும் தன்மையுடையது, சித்தம் சிந்திக்கும், புத்தி புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் எழும் எழுச்சி கொண்டு செயல்பட இயலும். இது நம்மளுக்கு அதோட தொழில் என்னன்னு தெரியும். ஆனா மனத்துக்கு நாம் பற்றுகிறேன்னு தெரியுமா? தெரியாது. சித்தத்துக்கு நான் சிந்திக்கிறேன்னு தெரியுமா? தெரியாது. அகங்காரத்துக்கு நான் செயல்பட எழுவேன்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் தம்மை நோக்கி அறிய இயலாதவை. ஆனா உயிருக்கு என்ன தெரியும்? நான் சிந்தித்தேன், நான் பற்றினேன், நான் விரும்பினேன், நான் நிச்சயித்தேன், நான் செயல்பட போகிறேன், நான் செயல்பட போகிறேன் சொல்லுதில்ல. அப்போ ஆன்மா மற்ற கதிர்களை நோக்கும் போது சித்து பொருளாகவும் தம்மை நோக்கும் போதும் அவை உயிர் சித்து பொருளாகவும் இருக்கின்றது. தெளிவாயிட்டீங்களா? இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு வேண்பா இன்னொரு போடுறாங்க, ரெண்டாவது எடுத்துக்காட்டுப்பா. மனம் புத்தி சித்தமாக இருந்தாலும் எப்படி தொழில் படுகிறதுங்கிறதுக்கு அடுத்த வெண்பா எடுத்துக்காட்டு வெண்பா. சித்தித்தாய் சிந்தித்தாய் சித்தம் தெளியாதாய் ஆங்காரம் புந்தியால் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து உள்ள இவ்வேளாம் அவ்வேளாம் போது போல் ஆங்கு. போன எடுத்துக்காட்டு வெண்பால பொது வகையால் அந்த கதனங்கள் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னாரு. இந்த எடுத்துக்காட்டு வெண்பால சிறப்பு வகையால் அவை என்ன செய்யுதுன்னு சொல்றாரு. பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. நான் முன்னாடி கேள்வி கேட்டேன், மனம் என்ன செய்து புத்தி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்க. அதான் அப்படி சொல்றாரு, சிந்தித்தாய் சித்தம் தெரியாதால் ஆங்கா ஆங்காரம் புந்தியால் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து. துணித்துனா அறிந்தன்னு அர்த்தம். வெவ்வேறு அப்படின்னா ஒரு அந்த கதனம் செய்ய தொழிலை இயல்பை இன்னொரு அந்த கதனம் உணர்ந்து கொள்ளாது. வெவ்வேறு எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும். சித்தம் என்ன செய்தது என்று புத்திக்கு தெரியாது, புத்தி என்ன செய்தது என்று மனத்துக்கு தெரியாது. வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேதாம் அவ்வேதாம் போது போல் ஆங்கு. நம்மளுக்கு வாயில் காட்சின்னு ஒன்று வரும், முதல்ல பார்ப்போம். மானத காட்சின்னு அடுத்தது வரும், அதுக்கப்புறம் தான் இந்திரிய காட்சி வரும். எப்படி ஒளி குலங்கள் மூலமாக வருகின்ற செய்திகளை மனம் உணர்ந்து கொள்கிறது, மனத்துக்கு மேலிருக்கு புத்தியின் மூலமாக உயிர் உணர்ந்து கொள்கிறேன்னு பார்த்தோம். மனத்துக்கு பொதி குலங்கள் மூலமாக வருகிறது இல்லவா. அப்போ பொதி குலங்களுக்கு முன்னாடி வாயில் காட்சி ஒன்று இருக்கணும், இருந்தால்தான் பார்க்க முடியும். மானத காட்சி ஒன்று இருக்கணும், அதுதான் இங்க சொல்றாரு. வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேதாம் அவ்வேதாம் போது போல் ஆங்கு. மானத காட்சினா என்னன்னா பெயர் இனம் முதலியவற்றின் அடிப்படையில் தோன்றும் தகவல்ப காட்சி. முதல்ல பிண்டமா இது தெரியும் சித்தத்துல, அதுக்கப்புறம் அது என்னன்னு ஓரளவுக்கு இனம் ஜாதி ஒருமை பற்றி நம்மளுக்கு தெரியும், அதுதான் மானத காட்சி. இந்திரிய காட்சிங்கிறது தெளிவா தெரியும் நம்மளுக்கு, அது ஆங்காரம் வாங்கும்போது செயல்பட ஆங்காரம் எழும்போது தெளிவாக நம்மளுக்கு அந்த செய்தி உயிர் அறிந்து கொள்ளும். இதுக்கு ஒரு ஓமை, என்ன ஓமை சொல்லுவாங்க அப்படின்னா காலம் இருக்குது. காலம்னா என்ன சொல்லுவாங்க, வருஷம், வருஷத்துக்கு ஒரு ஆண்டு, ஆண்டு ஆண்டுல ரெண்டு இருக்கு, என்ன இருக்கு, லட்சாயணம் உத்தராயணம் சொல்றோம், அதுக்கப்புறம் பருவங்கள் சொல்றோம், பருவங்களுக்கு அப்புறம் மாதங்கள் சொல்றோம், மாதங்கள் சொல்றதுக்கு அப்புறம் வளர்ப்பதை தேதிகளை சொல்றோம், வளர்ப்பதை தேதிகளை சொன்னதுக்கு அப்புறம் நாள் சொல்றோம், நாள் சொன்னதுக்கு அப்புறம் அதுலேயே திதி நட்சத்திரம் யோகம் கவனம்னு சொல்லிடுவோமா. இதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு நடக்கின்றன, சூரியனை அடிப்படையாக கொண்டு. சூரியன் சுழற்சி, சூரியனை சுற்றி பூமி வருது, அதன் காரணமாக காலங்கள் வேறுபடுது. வருஷம் ரெண்டு புதிச்சிட்டோம், காலம் வேறுபடுது, நாள் வேறுபடுது, எல்லாமே அப்படிதானே. அப்போ இதெல்லாம் வேறுபடுவதற்கு காரணம் சூரியன். சூரியன் இவற்றிலிருந்து வேறானது, சூரியன் வேறு தானே. அதுபோல கால தத்துவம் என்பது உயிருக்கு ஓமையாக வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் சந்திரன் முதலியவை எதுக்கு ஓமை, அந்த கதனங்களுக்கு ஓமை. கால தத்துவம் உயிருக்கு ஓமை. காலம் என்னையா மாறுபாடுதா, காலம் மாறுபாட்டு எதன் மூலமாக வருகிறது, அந்த கதனங்கள் மூலமாக. உயிருக்கு மாறுபாடு அந்த கதனங்கள் மூலமாக. ஐந்தவத்தை படுதில்ல, அடுத்த சுத்திரத்தில் கிடைத்து நிலை வேறுபாடுகள் வருதில்ல. அப்ப காலத்துக்கு சூரியன் சந்திரன் முதலியான கால வேறுபாடுகள் ஏற்படுவது போல உயிருக்கு அந்த கதனங்கள் மூலமாக நிலை வேறுபாடுகள் ஏற்படுகின்றன அப்படின்னு ஓமை சொல்றாங்க எடுத்துக்காட்டு வேண்பாளர். அடுத்த எடுத்துக்காட்டு வேண்பாடு போட்டிருக்காங்க. அடிப்படையில நீங்க கேட்டீங்கன்னா யோசித்தீங்கன்னா இன்னொரு யோசனை, இன்னொரு யோசனை வந்து இன்னொரு சிந்தனை வந்துடும். மனம் பொதி குலங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறது, உயிர் புத்தியின் மூலமாக அறிந்து கொள்கிறது, கால வேறுபாடுகள் போல அந்த கிரகங்கள் நிலை வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பார்க்கணும் எப்படி ஜடப்பொருள் வேலை செய்யும், எப்படி ஜடப்பொருள் வேலை செய்யும் கேள்வி வந்துருக்கா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சுவாமி, எழுத்துக்கள் இவற்றை இயக்குகின்றன.